Welcome to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
We've been studying through the Bible and we have reached the book of Hebrews.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாட தொடரிலே இப்பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு நாம் வந்திருக்கிறோம்.
My own conviction is Hebrews is one of the finest books of the New Testament.
என்னுடைய சொந்த உணர்த்துதல் என்னவென்றால் புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு புத்தகம் எபிரேயர்.
If Romans is the book that explains the gospel,
சுவிசேஷத்தை விளக்கிச் சொல்லுகிற புத்தகம் ரோமர் என்று சொன்னால்,
Hebrews is the book that explains the new covenant,
புதிய உடன்படிக்கையை விளக்கிச் சொல்லுகிற புத்தகமானது எபிரேயர்.
And the practical application of the fact that Jesus became a man like us,
இயேசு நம்மை போல ஒரு மனிதனாய் மாறினார் என்பதனுடைய நடைமுறை தாக்கத்தை குறித்து இது விளக்குகிறது.
We could give a number of titles to this book.
இந்த புத்தகத்துக்கு பல தலைப்புகளை நாம் கொடுக்கலாம்.
Consider Jesus could be a good title.
இயேசுவை நோக்கி பார்த்து என்பது நல்ல ஒரு தலைப்பாக இருக்கும்.
Like we read in chapter 3 verse 1.
மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்வது
போல. Looking unto Jesus like it says in Hebrews 12.
எபிரேயர் 12 அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல இயேசுவை நோக்கி கொண்டு.
Or entering into the holiest, most holy place.
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பது என்கிற தலைப்பையும் கொடுக்கலாம்.
Like it says in chapter 10.
10 அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல.
Or pressing on to perfection, like it says in chapter 6, verse 1.
ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல பூரணத்தை நோக்கி ஓடுவது.
There's one word that occurs 13 times in this book.
இந்த புத்தகத்திலே ஒரு வார்த்தையானது 13 முறைகள் வருகிறது.
And that is the word better.
அதுதான் மேன்மையான என்கிற வார்த்தை.
Hebrews is telling us that the new covenant is much better than the old covenant.
பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை மேன்மையானது என்கிற காரியத்தை இந்த எபிரேயர் புத்தகம் சொல்கிறது.
And it shows us how Jesus is our example to lead a victorious life.
ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு எப்படி நமக்கு மாதிரியாக இருக்கிறார் என்பதை போதிக்கிறது.
Many people don't read the book of Hebrews as much as they read Romans, Philippians, Ephesians.
ரோமர் பிலிப்பியர் எபேசியரை வாசிக்கிறது போல அநேகர் எபிரேயர் புத்தகத்தை வாசிப்பதில்லை.
And they miss such a lot.
அவர்கள் எவ்வளவோ காரியங்களை இழந்து போகிறார்கள்.
Because knowing Jesus is the secret of spiritual strength.
ஆவிக்குரிய பலத்திற்கு உள்ள ரகசியமே ஆண்டவராகிய இயேசுவை அறிவதாகும்.
There are a number of words used frequently in this book.
அடிக்கடி இந்த புத்தகத்திலே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
Words like perfect.
பூரணம் என்கிற வார்த்தை.
Perfection.
பூரணத்தை என்ற வார்த்தை.
Forever.
என்றென்றைக்கும்.
Eternal.
நித்தியம் என்ற வார்த்தை.
Once.
ஒருமுறை.
Heavenly.
பரம.
These are some of the words found in this book frequently.
அடிக்கடி காணப்படுகிற இந்த ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்த்தோம்.
In chapter 1,
ஒன்றாம் அதிகாரம்,
the deity of Christ is emphasized.
இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவம் என்பது விளக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது.
Nobody knows who wrote the letter to the Hebrews.
எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை யார் எழுதினார் என்பது யாருக்கும் தெரியாது.
This is one book where the author does not even mention his name.
இந்த ஒரு புத்தகத்தில் தான் இதை எழுதின ஆக்கியோன் தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் இருக்கிறார்.
In that sense, it's very unusual among all New Testament books.
அப்படிப்பட்ட விஷயத்திலே இந்த புத்தகமானது மற்ற புதிய ஏற்பாட்டிலும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது.
And the other thing is, there is no that this book is written to the Hebrews.
இந்த புத்தகமானது எபிரேயர்களுக்கு தான் எழுதப்பட்டது என்பதை குறிக்கக்கூடிய
Who are the Hebrew people?
எபிரேயர்கள் என்று சொன்னால் யார்?
This book anywhere that it is written to a particular group of people.
ஒரு குறிப்பிட்ட மட்டுமே எழுதப்பட்டது என்பதை சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்குமே காண முடியாது.
Unlike almost all the other epistles.
மற்ற எல்லா நிருபங்களிலேயும் அப்படி அல்ல.
So here is a book where we don't know the author.
ஆகவே இங்கே இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் என்று நமக்கு
தெரியாது. We don't know to whom it is written.
யாருக்கு எழுதப்பட்டது என்று நமக்கு தெரியாது.
Somebody has given the title Hebrews because there are so many references to the Old Testament here.
இங்க பழைய ஏற்பாட்டின் பல வசனங்கள் மேற்கோள் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறபடினாலே யாரோ ஒருவர் எபிரேயருக்கு இந்த நிருபம் என்று பெயர்
போட்டிருக்கிறார். So they must have assumed it was written for Hebrew Christians.
ஆகவே இது எபிரேயத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டதாகும் என்று அவர்களே அனுமானித்திருக்கிறார்கள்.
But it doesn't say that anywhere in the book.
ஆனா இந்த புத்தகத்தில் எங்கேயுமே அது சொல்லப்படவில்லை.
So therefore,
ஆகவே
I conclude,
நான் என்ன முடிவு செய்கிறேன் என்றால்,
for us.
இது நமக்காக எழுதப்பட்ட காரியம்.
Forget the this is not the epistle to the Hebrews, this is the epistle to us.
இது எபிரேயருக்கு என்ன நிருபம் என்பதை மறந்து விடுங்கள். நமக்கு எழுதின்ற எழுதப்பட்ட நிருபமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
And there is no human author mentioned here.
இங்கே எங்கே எந்த மனிதன் எழுதினான் என்று சொல்லப்படவில்லை.
So we can say that God has written this word to us.
ஆகவே நாம் என்ன சொல்லலாம்? தேவனே நமக்காக இதை எழுதி இருக்கிறார் என்று சொல்லலாம்.
So when Paul wrote his letters, he began with the word Paul.
ஆகவே பவுல் ஒரு நிருபத்தை எழுதும் பொழுது பவுலாகிய நான் என்று
சொல்லி almost always
எல்லா இடங்களிலேயும் அப்படி எழுதுகிறார்.
Hebrews begins with the word God.
ஆனால் எபிரேயரோ தேவன் என்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிறது.
So that's a good way to take it.
ஆகவே தேவன் தான் எழுதினார் என்பதை நாம் எடுத்துக்கொள்வது நல்ல காரியம்.
This is the word of God to us especially.
குறிப்பாக தேவன் நமக்கென்று எழுதின நிருபம் என்று சொல்லலாம்.
Especially to Christians.
குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு.
Who have been born again.
மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு.
Who are defeated.
ஆனாலும் தோற்றுப்போனவர்கள்.
Who are living under old covenant rules.
இன்னுமாய் பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களுக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள்.
There is a better way.
ஒரு மேன்மையான வழி உண்டு.
That is the message here.
அதுதான் இந்த புத்தகத்தின் செய்தி.
Press on to perfection.
பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போக முடியும்.
And the way is by looking unto Jesus.
அதற்குரிய வழி இயேசுவை நோக்கி பார்த்து.
So when a book is going to emphasize the humanity of Christ.
ஆகவே ஒரு புத்தகமானது இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை விளக்கி சொல்லும் பொழுது
the author realizes it's very important that people don't think that I doubt his deity.
அவருடைய தேவத்துவத்தையே நான் சந்தேகிக்கிறேன் என்பது என்று ஜனங்கள் எண்ணக்கூடாது என்று இதை ஆக்கியோர் சொல்லுகிறார்.
So he spends a whole chapter emphasizing the deity of Christ.
ஆகவே முழு முதலாவது வரக்கூடிய முழு அதிகாரத்தையும் கிறிஸ்துவின் தேவத்துவத்தை குறித்து அவர் விளக்குவதிலேயே செலவிடுகிறார்.
More than any other book in the Bible.
வேதத்திலே காணப்படுகிற மற்ற எந்த புத்தகத்தை காட்டிலும் அதிகமாக வலியுறுத்துகிறார்.
And you find a number of expressions here proving his deity.
இயேசு கிறிஸ்துவின் அந்த தெய்வத்துவத்தை வலியுறுத்தி சொல்கிற பல பதங்கள் இங்கே வருகிறதை பார்க்கிறோம்.
Let's look at it.
அதை நாம்
பார்க்கலாம். Right from the first verse.
முதல் வசனத்திலிருந்து.
He is telling us the new covenant is better than the old covenant.
புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை காட்டிலும் மேன்மையானது என்று
சொல்கிறார். The old covenant he spoke through the prophets.
பழைய உடன்படிக்கையிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பல விதங்களிலே பேசினார்.
But now in the new covenant he is speaking through his son.
ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையிலே தம்முடைய குமாரன் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார்.
How much better that is than old covenant.
பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புது உடன்படிக்கை எவ்வளவு மேன்மையானது.
And this son of God,
இந்த தேவகுமாரன்
is the one through whom he made the whole world.
அவர் மூலமாக தான் இந்த முழு உலகம் உண்டாக்கப்பட்டது.
Who made the whole world?
முழு உலகத்தையும் உண்டாக்கினது யார்?
In the beginning God created the heaven and the earth.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது.
So this is the son of God, the second person of the Trinity.
ஆகவே திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய தேவகுமாரன் இவர்தான்.
Who made the whole world?
அவர்தான் முழு உலகங்களையும் உண்டாக்கினார்.
He is the radiance of his glory, the exact representation of his nature.
அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொர்க்கமுமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
And upholds all things by the word of his power.
தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலவற்றையும் தாங்குகிறார்.
These are all words that can only be used of God.
இந்த வார்த்தைகள் எல்லாமே தேவனை பற்றி உள்ள விஷயத்திலே மட்டுமே பயன்படுத்த முடியும்.
And concerning him the father says
avare kurithu pidha solum bodhu
verse 6
aaram vasanam
when he brings you see first of all he is the begotten son of god verse 5
ainda vasanathile avar janipitha kumaran
then he is called the first born in verse 6
aaram vasanathile mudar peranavar endru paarkrom
because he has got god has got many more sons now
ippozhudhu devanukku innum pala puthrargal irukkarargal
and what does god say
devan enna solugirar
let All the angels of God worship him.
தேவதூதர்கள் எல்லாரும் அவரை ஆராதிக்கட்டும்.
Now worship is something which no one can receive except God himself.
தேவனை தவிர வேறு யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம் இருக்குமேனால் அதுதான் ஆராதனை.
You read in Revelation that the angel told John in Revelation 22 verse 9, Don't worship me, worship God.
என்னை ஆராதிக்க வேண்டாம் தேவனை மட்டுமே ஆராதி என்று 22 அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயம் 9 அதிகாரத்தில் யோவான் சொல்கிறார்.
Jesus said to the devil thou shalt worship the Lord thy God and him only shalt thou serve.
உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று இயேசு பிசாசை பார்த்து சொன்னார்.
No human being, no created being, no angel can receive worship.
எந்த ஒரு தூதனையானாலும் எந்த ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவானாலும் எந்த ஒரு மனிதனானாலும் ஆராதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது கூடாது.
Jesus received worship when he was on earth.
இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஆராதனை ஏற்றுக்கொண்டார்.
Proving that he was God.
அவர் தன்னை தேவன் என்பதை
நிரூபித்தார். Here the father says let all the angels of God worship him.
இங்கே பிதா சொல்கிறார் தம்முடைய தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள்.
Clear proof of his deity.
அவருடைய தெய்வத்துவத்தின் தெளிவான நிரூபணத்தை இங்கே பார்க்கிறோம்.
And then the father speaks to the son in verse 8.
எட்டாம் வசனத்திலே குமாரனை நோக்கி பிதா பேசுகிறார்.
And what does he call him?
அவர் குமாரன் என்ன என்று அழைக்கிறார்.
He calls the son, O God, your throne is forever.
தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கிறது என்று சொல்கிறார்.
Here the father is calling the son God.
பிதாவே, குமாரனை நோக்கி தேவனே என்று கூப்பிடுகிறார்.
Of the son he says, thy throne, O God, is forever and ever.
உம்முடைய சிங்காசனமானது என்றென்றைக்கும் இருக்கிறது என்று சொல்கிறார்.
But yet he was also a man.
ஆனாலும் அவர் ஒரு மனிதனாக இருந்தார்.
So in the next verse it refers to his humanity.
அங்கே அடுத்த வசனமானது அவருடைய மனித தன்மையை
குறித்து பார்க்கும். Thou hast loved righteousness and hated lawlessness, therefore God thy God hath anointed thee with the oil of gladness above thy companions.
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம்.
That is referring to his humanity.
இது அவருடைய மனித தன்மையை குறித்து குறிப்பிட்டு சொல்கிறது.
As God he didn't need to be anointed when he was in heaven.
அவர் தேவனாய் பரலோகத்தில் இருந்த பொழுது அவருக்கு அபிஷேகம் தேவையில்லாத
இருந்தது. But when he came to earth he had to be anointed.
இந்த பூமிக்கு வந்த பொழுதோ அவருக்கு ஒரு அபிஷேகம் தேவைப்பட்டது.
Because all human beings have to be anointed if they are to serve God and live for God.
எல்லா மனிதர்களுமே தேவனுக்கென்று பணிவிடை செய்ய முடியாகும், தேவனுக்கென்று வாழ முடியாகும், அபிஷேகம் தேவைப்படுகிறது.
And why was he anointed more than anybody else?
எல்லாரை காட்டிலும் ஏன் இவர் அதிகமாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்?
Not because of any partiality. There is no partiality with God.
தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை, பட்சபாதத்தினாலே அப்படி அபிஷேகம் பண்ணவில்லை.
He was anointed because he loved righteousness and hated lawlessness more than anybody else.
அவர் யாரை காட்டிலும் அதிகமாக நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார்.
And it was an oil of gladness with which he was anointed.
அவர் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார்.
The anointing of Jesus Christ was an anointing that made him full of joy.
தேவ இயேசு கிறிஸ்து பெற்ற அபிஷேகமானது அவரை சந்தோஷத்தினாலே நிரப்பினது.
See the anointing that came upon Elijah did not make him full of joy always. He was discouraged and depressed.
எலியாவின் மீது வந்த அபிஷேகத்தை பாருங்கள், எப்பொழுதுமே அவரை சந்தோஷமாக வைக்கவில்லை, பல சமயங்களிலே சோர்வடைந்து அதிரியப்பட்டார்.
But if we receive the anointing which came upon Christ it will make us full of joy all the time.
கிறிஸ்து பெற்ற அபிஷேகத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது எப்பொழுதுமே நம்மை ஆனந்தத்தினாலே நிறைத்திருக்கும்.
And that is why the Bible says rejoice in the Lord always.
ஆகவேதான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது.
And the reason for this is
இதற்குரிய காரணம் என்னவென்றால்,
because he loved righteousness.
அவர் நீதியை விரும்பினார்.
Now there's a lot of difference between doing righteousness and loving righteousness.
நீதியை செய்வதற்கும் நீதியை விரும்புவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு.
You know, a man may give money to God not be happy to give money to God.
ஒரு மனிதன் தேவனுக்கு என்று பணத்தை கொடுக்கலாம், ஆனால் அப்படி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சந்தோஷம்
இல்லாமல் செய்யலாம். A lot of people in the Old Testament paid their tithe reluctantly.
பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற அநேக மக்கள் தயக்கத்தோடு கூட தான் தசம பாகத்தை செலுத்தினார்கள்.
So there's a lot of difference between doing righteousness and loving righteousness.
நீதியை செய்வதற்கும் நீதியை விரும்புவதற்கும் எவ்வளவு வித்தியாசம்.
It says about Jesus he loved righteousness.
இயேசு நீதியை விரும்பினார் என்று பார்க்கிறோம்.
In the same way there's a lot of difference between avoiding iniquity and hating iniquity.
அக்கிரமத்தை தவிர்ப்பதற்கும் அக்கிரமத்தை வெறுப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு.
There may be a lot of people who avoid iniquity because they don't want to get caught.
அநேகர் அக்கிரமத்தை ஏன் தவிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிடிக்கப்படுவதை தவிர்க்க விரும்புகிறார்கள்.
But hating iniquity is a bigger thing.
ஆனால் அக்கிரமத்தை வெறுப்பது என்பது பெரிய காரியம்.
Jesus loved righteousness and hated iniquity.
இயேசு நீதியை விரும்பினார், அக்கிரமத்தை வெறுத்தார்.
He loved righteousness so much.
அவர் நீதியை எவ்வளவோ விரும்பினார்.
Hated iniquity so much.
அக்கிரமத்தையும் எவ்வளவோ வெறுத்தார்.
That he was anointed more than everybody else.
எல்லாரை காட்டிலும் அவர் அதிகமாக அபிஷேகம்
பண்ணப்பட்டார். So that teaches us.
ஆகவே இது நமக்கு என்ன போதிக்கிறது?
The measure of anointing we have in our life is dependent on how much we love righteousness and hate iniquity.
நம்மீது வரக்கூடிய அபிஷேகத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு நாம் நீதியை விரும்புகிறோம், எந்த அளவுக்கு அக்கிரமத்தை வெறுக்கிறோம் என்பதை பொறுத்து அமைகிறது.
10 brothers may be anointed with the Holy Spirit, yet the degree of anointing may be tremendously different.
10 சகோதரர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனாலும் ஒவ்வொரு மீதும் இருக்கக்கூடிய அபிஷேகத்தினுடைய அளவு எவ்வளவு வேறுபடலாம்.
Here are 10 preachers all anointed to preach by God.
இங்கே தேவனாலே 10 பிரசங்கியார்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரசங்க
ஆனாலும்
அந்த பிரசங்கர்ல ஒருவர் மீது மற்றவர்கள் மீது இருக்கிறதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான அபிஷேகம் காணப்படுகிறது. ஏன் அப்படி?
Anointing is not equal.
அபிஷேகமானது சமமாக இல்லை.
There are degrees of anointing.
அபிஷேகத்தில் வெவ்வேறு நிலைகள் இருக்கிறது.
And it depends on how much each person loves righteousness.
ஒவ்வொருவரும் எந்த அளவு நீதியை நேர் விரும்புகிறார்கள், அக்கிரமத்தை வெறுக்கிறார்கள் என்பதை பொறுத்து அமைகிறது.
Many people say I am baptized in the Holy Spirit.
அநேகர் நான் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டேன் என்று சொல்கிறார்கள்.
That's great.
அது நல்லதுதான்.
But then it may be a very small degree.
அது மிகவும் குறைவான அளவில் இருக்கலாம்.
And that's why God is not able to accomplish much through you.
ஆகவே தான் தேவன் உங்கள் மீது உங்கள் மூலமாக பல காரியங்களை சாதிக்க முடியவில்லை.
But if you start loving righteousness,
ஆனால் நீதியை விரும்ப நீங்கள் ஆரம்பித்தால்,
and hating iniquity,
அக்கிரமத்தை வெறுக்க ஆரம்பித்தால்,
the degree of anointing in you will increase.
உங்கள் மீது இருக்கக்கூடிய அபிஷேகத்தினுடைய அளவானது அது அதிகரிக்கும்.
And that's why the devil doesn't want you to think about loving righteousness.
ஆகவே தான் நீதியை விரும்புவதை குறித்து நீங்கள் தியானிக்க கூடாது, நினைக்க கூடாது என்று பிசாசு விரும்புகிறார்.
He wants you to think more about how to make more money.
எவ்வளவு அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதையே நினைக்க விரும்புகிறான்.
Or how to get more property on this earth.
அல்லது பூமியில் அதிகமான சொத்தை எப்படி வாங்குவது என்று என்ன வேண்டும் என்று எண்ணுகிறான்.
You may be anointed.
நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம்.
But it's like a drop.
அது ஒரு சொட்டை போல தான் இருக்கிறது.
The other person, it may be like rivers.
இன்னொருவருடைய அபிஷேகமானது ஜீவ நதியை போல இருக்கலாம்.
Both are water.
இரண்டுமே தண்ணீர் தான்.
You got one drop of water and he's got rivers.
உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்திருக்கிறது, அவருக்கோ ஒரு நதியே கிடைத்திருக்கிறது.
What a difference.
எவ்வளவு வித்தியாசம் பாருங்க.
So don't just glory in the fact that you're baptized in the Holy Spirit.
ஆகவே பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்கிற கூற்றிலே நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம்.
Then again, what does God say to Jesus?
மீண்டும் இயேசுவிடத்தில் பிதாவானவர் இயேசுவிடத்தில் என்ன சொல்கிறார்?
He calls him Lord.
அவரை கர்த்தாவே என்று அழைக்கிறார்.
First he called him God, verse 8.
எட்டாம் வசனத்தில் தேவனே என்று அழைக்கிறார்.
And then he calls him Lord in verse 10.
பத்தாம் வசனத்தில் கர்த்தாவே என்று அழைக்கிறார்.
Thou Lord in the beginning didst lay the foundation of the earth.
கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமி அஸ்திவாரம்
செய்தீர். The heavens are the works of thy hand.
வானங்களுடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது.
So all these are verse after verse after verse to emphasize the deity of
ஒவ்வொரு வசனத்தின் பின்பாக கிறிஸ்துவின் தெய்வத்துவமானது அத்தாட்சியாக விளக்கப்பட்டிருக்கிறது.
At the same time again it says he's a man.
மீண்டும் அதே நேரத்திலே அவர் மனிதன் என்று
விளக்கப்பட்டிருக்கிறது. Because he tells him verse 13 sit at my right hand until I make your enemies a footstool.
நானுடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரத்தில் உட்காரும் என்று அவர் சொல்கிறார்.
He shows that Christ is so much greater than all created beings.
எல்லா சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களை காட்டிலும் கிறிஸ்துவானவர் பெரியவர் என்பதை காண்கிறார்.
Greater than angels.
தூதர்களை காட்டிலும் பெரியவர்.
Angels are only verse 14 ministering spirits sent out to serve us who have inherited salvation.
ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடையாளர்களாக இருக்கிறார்கள் என்று வார்த்தை
வாசிக்கிறோம். In chapter 2,
இரண்டாம் அதிகாரம்
The main teaching here is that Jesus Christ has become like us.
Yes, நம்மை போலவே மாறி இருக்கிறார் என்பதுதான் பிரதானமான போதனை.
That's the subject of this chapter.
அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கருப்பொருள்.
Because of this we must pay greater heed to all that we have heard.
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
And if we neglect it,
அதை நாம்
விட்டுவிட்டால்
நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
It doesn't say in verse 3 how shall we escape if we reject this salvation
இந்த ரட்சிப்பை நாம் தள்ளிவிட்டால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லவில்லை.
No, you may not have rejected it.
நீங்கள் ரட்சிப்பை நீங்கள் தள்ளாமல் இருக்கலாம்.
You have accepted this salvation.
ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம்.
But you may have neglected it.
ஆனாலும் நீங்கள் அதை அசட்டை பண்ணியிருக்கலாம்.
You know, you may buy something in your house and neglect it.
நீங்கள் வீட்டில் ஒரு பொருளை வாங்கி அதை குறித்து நீங்கள் சட்டை பண்ணாமல் இருந்திருக்கலாம்.
You buy something and then you neglect it, it all rusts and gets spoiled.
நீங்கள் வீட்டில் ஒரு காரியத்தை வாங்கி அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது துருப்பிடித்து கெட்டு போய்விடும்.
So he's not talking about rejecting.
ஆகவே இங்கே ரட்சிப்பை தள்ளிவிடுதலை குறித்து
பேசவில்லை. You have received this salvation.
நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்கள்.
But you have neglected it.
ஆனால் நீங்களோ அதை அசட்டை பண்ணிவிட்டீர்கள்.
This is talking about believers.
விசுவாசிகளை குறித்து இங்கே
பேசுகிறது. Who have received Christ.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்.
But to neglect experiencing all that the salvation that Christ bought for them
கிறிஸ்து தங்களுக்கு ரட்சிப்பின் மூலமா இதெல்லாம் வாங்கி கொடுத்தார் அதெல்லாம் அதை குறித்து கவலையற்றவளாய் போய்விட்டார்கள்
Jesus was the first person who preached this gospel
சுவிசேஷத்தை பிரசங்கித்த முதல் நபர் இயேசு கிறிஸ்து
and God bore witness to this gospel through the apostles with miracles and gifts of the Holy Spirit
அடையாளங்களாலும் பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவனே இந்த சுவிசேஷத்துக்கு சாட்சி கொடுத்தார்
according to God's own will verse 4
நான்காம் வசனம் கர்த்தருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்தார்
teaching us that we can't have miracles whenever we like
ஆகவே நாம் எப்பொழுது விரும்புகிறோமோ அப்பொழுது நாம் அற்புதங்களை செய்ய முடியாது என்பதை
காட்டுகிறது we can't even have the gifts of the Holy Spirit when or what we like
நாம் என்னை விரும்பும் போதெல்லாம் பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை போதிக்கிறது
it is according to his will
அது தம்முடைய சித்தத்தின்படி கொடுக்கப்படுகிற பரிசுத்தாவியானுடைய வரம்
and then He speaks about how the whole earth, God made the whole earth to be subject to man, not to angels.
முழு உலகத்தையும் தூதர்களுக்கு கீழாக இல்ல மனிதர்களுக்கு கீழாக வைத்திருக்கிறார் என்பதை இங்கே பார்க்கிறோம்.
In verse 5 onwards.
ஐந்தாம் வசனத்திலிருந்து.
And he quotes this from the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறார்.
From Psalm 8.
சங்கீதம் 8லிருந்து சொல்கிறார்.
What is man? Verse 6, thou rememberest him, O son of man, thou is concerned about him.
மனுஷனை நீ நினைக்கிறதற்கு மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கு அவனை மாத்திரம்.
Made him a little lower than the angels.
தேவதூதர்களும் சற்று சிறியவனாய் நீ உண்டாக்கியிருக்கிறீர்.
And has appointed him over the work of your hands.
உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்திருக்கிறீர்.
But you have put everything under his feet.
ஆனாலும் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்.
He says when we look around the world we don't see everything put under man's feet.
ஆனால் நாம் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கும்போது எல்லாமே நம்முடைய கால்களுக்கு கீழாக கொடுக்கப்படவில்லை.
Animals are not under our feet.
விலங்குகள் எல்லாம் நம்முடைய கால்களுக்கு கீழாக இல்லை.
Many things are not under our feet.
அநேக காரியங்கள் நம்முடைய கால்களுக்கு கீழாக போடப்படவில்லை. ஆனால்
we see Jesus.
இயேசுவை பார்க்கிறோம்.
Who for a short time was made little lower than the angels.
சற்று குறுகிய காலத்திற்கு தேவதூதரை காட்டிலும் சற்று சிறியராய் உண்டாக்கப்பட்டார்.
That is amazing that God Almighty became lower than the angels he created.
தாம் உண்டாக்கின சிஷ்யர்களுக்கும் தான் உண்டாக்கின தூதர்களுக்கும் சிறியவராக சர்வவல்லமை தேவன் மாற்றப்பட்டது
become lower than the angels
எப்படி தூதர்களை காட்டிலும் சற்று கீழானாரா சிறியவராக மாறினார்
because he died and angels don't die
தூதர்கள் மரிப்பதில்லை இயேசு மரித்தார்
That's what made him lower than the angels.
இதுதான் தூதர்களை காட்டிலும் இவரை சிறியவராய் மாற்றியது.
It says because of the suffering of death, verse 9.
9வது வசனத்திலே அவர் மரணத்தை ருசி பார்த்தபடினால் என்று பார்க்கிறோம்.
But now we see him crowned with glory and honor.
இப்பொழுதோ அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவராய் இருக்கிறார்.
That by the grace of God he might taste death for everyone.
தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படியாக.
The first person about whom it is written that he grace was upon him.
கிருபை அவர் மீது இருந்தது என்று எழுதப்பட்ட முதல் நபர்
இஸ் அபவுட் ஜீசஸ்
இயேசுவை குறித்து தான்
இன் லூக் சாப்டர் 2 வெர்ஸ் 40
லூக்கா 2 அதிகாரம் 40 வசனம்
அண்ட் ஹியர் வி ரீட்
இங்கே நாம் வாசிக்கிறோம்
ஜீசஸ் டைட் ஆல்சோ பை தி ஹெல்ப் ஆஃப் காட்ஸ் கிரேஸ்
தேவனுடைய கிருபையினாலே தான் அவர் மரித்தார் என்று இயேசு மரித்தார் என்று வாசிக்கிறோம்
கிரேஸ் இஸ் நாட் அன்மெரிட்டட் ஃபேவர்
கிருபை என்பது தயையற்றவனுக்கு தகுதியற்றவனுக்கு காண்பிக்கிற தயை அல்ல
then it doesn't go to Jesus
அப்படியானால் அது இயேசுவிடத்திலே போவதில்லை
he merits everything
அவருக்கு எல்லாமே தகுதி உள்ளதுதான்
everybody in the world gets unmerited favor even the unbelievers
அவிசுவாசிகளுக்கு கூட தகுதியற்றவர்களுக்கு கூட தயை கிடைக்கிறது
but grace is God's help
ஆனால் கிருபை என்பது தேவனுடைய உதவி
God helped Jesus to die for us
நமக்காக மரிக்கும்படியாய் தேவன் இயேசுவுக்கு உதவி செய்தார்
and he made him perfect verse 10 through suffering
பாடுகள் மூலமாக அவரை உபத்திரவங்கள் மூலமாக பூரணப்படுத்தினார்
and made him and us have God as our father verse 11
11வது வசனத்திலே பார்க்கிறோம் அவரையும் அவரையும் நமக்கும் சேர்ந்து பிதாவுக்கு கீழாக கொண்டு வருகிறார்
he is not now ashamed to call us brothers
இப்பொழுது நம்மை சகோதரர் என்று அழைப்பதற்கு அவர் வெட்கப்படவில்லை
so here he is speaking about the humanity of Jesus now Jesus has become our elder brother
இங்கே இயேசுவின் மனிதத்தன்மையை குறித்து வாசிக்கிறோம் இங்கே அவர் நம்முடைய மூத்த சகோதரராய் மாறிவிட்டார்
he who is so high
எவ்வளவு உயரமா இருந்த அவர்
சோ மெனி மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் அபவ் அஸ்
நம்ம காட்டிலும் எவ்வளவோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவர்
calls us a brother
அவர் நம்மை சகோதரர் என்று அழைக்கிறார்
why is it so difficult for us to call somebody who is just maybe this much below us a brother
நம்ம காட்டிலும் எவ்வளவு தான் கீழாக இருப்பார்கள் அவர்களை பார்த்து சகோதரர் என்று அழைப்பதற்கு ஏன் நாம் தயக்கம் காட்டுகிறோம்
some believers find it difficult to call somebody a brother
ஒரு சில விசுவாசிகள் ஒரு சிலரை சகோதரர் என்று அழைப்பதற்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம்
somebody in another denomination
வேற ஒரு சபையில் இருக்கிற சகோதரனை சகோதரர் என்று அழைக்க
மாட்டார் they haven't seen that Jesus called him a brother.
இயேசு தம்மை நம்மை சகோதரர் என்று அழைத்தது அவர்
பார்த்தார். Here we read in verse 12 that Jesus is the one who leads the praise of in the church.
சபையின் நடுவிலே போய் துதித்து பாடுவேன் என்று சொல்லி சபையினுடைய துதியை நடத்தி செல்கிறவர் இயேசு
என்று பார்க்கிறோம். Jesus is the praise leader in the church.
சபையிலே துதியை ஆராதனை நடத்தி செல்வது இயேசு என்று உங்களுக்கு
தெரியுமா? In the midst of the church I will sing your praise.
சபையின் நடுவிலே உம்முடைய துதியை துதித்து பாடுவேன்.
And I will put my trust in him verse 13.
13வது வசனத்திலே பார்க்கிறோம் என்னுடைய அவரிடத்திலே நம்பிக்கையா இருப்பேன் என்று
சொல்கிறார் and I will proclaim your name to my brethren
என்னுடைய சகோதரர்களுக்கு உம்முடைய நாமத்தை அறிவிப்பேன்
Jesus is the preacher and the song leader in the church
சபையிலே இருக்கக்கூடிய பாடல்களை நடத்தி செல்கிற தலைவரும் இயேசுதான் இயேசு பிரசங்கியராகவும் இருக்கிறார்
he lived by faith
அவர் விசுவாசத்தினாலே வாழ்ந்தார்
and then he says since verse 14 since the children took part in flesh and blood he also took part in that
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்தது போல இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்
that's the only way he could defeat satan
இந்த ஒரே வழியின் மூலமாக தான் பிசாசை தோற்கடிக்க முடியும்
that through death verse 14 he made the one who had power of death powerless that is the devil
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரே தம்முடைய மரணத்தினாலே அழித்தார்
do you know that satan had the power of death right through old testament times
பழைய ஏற்பாட்டு காலங்கள் முழுவதுமாக பிசாசுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருந்தது என்று
from the garden of eden
ஏதேன் தோட்டம் முதல்
but Jesus took it away from him on the cross.
ஆனால் இயேசு சிலுவிலே அவனிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை உரிந்து விட்டார்.
He died and rose again and conquered death.
அவர் மரித்து உயிரோடு எழும்பி மரணத்தை பரிகரித்தார்.
This Satan who had the power of death he's made him powerless.
இந்த மரணத்தின் மேல் அதிகாரியாக இருந்த சாத்தானானவன் இப்பொழுது வல்லமையற்றவனாய்
போய்விட்டார். That's why Jesus told John in the Isle of Patmos I have the keys of death now.
ஆகவே தான் பத்மத்தீவிலே காணப்பட்ட யோவானை பார்த்து இப்பொழுது மரணத்துக்குரிய திறவுகோல்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்.
So that we believers me verse 15 need never be afraid of death anymore.
எதற்காக என்று சொன்னால் விசுவாசிகளாய் இருக்கிற நாம் இனிமேல் மரண பயம் கொள்ளாமல் இருக்க முடியாது.
We can be totally free from the fear of death which is the greatest fear.
எல்லா பயத்துக்கும் மேலான பிரதானமான பயமாகிய மரண பயத்திலிருந்து நாம் எல்லாரும் விடுதலை
பண்ணப்படுகிறோம்.
சமயத்திலே அதோடு கூட சிறு சிறு பயங்களுக்கும் நான் விடுதலையாக
முடியும் so we can be completely free from fear
ஆகவே முற்றிலுமாய் பயத்திலிருந்து விடுதலையாக முடியும்
then it says in verse 16
பதினாறாம் வசனத்திலே பார்க்கிறோம்
when the angels sinned god did not send his son to go and help them
தேவதூதர்கள் பாவம் செய்யும் பொழுது தம்முடைய குமாரனை அவர்களுக்காக அனுப்பவில்லை தேவன்
he comes to help the seed of abraham
ஆனால் ஆபிரகாமுடைய வித்தாகிய சந்ததியாகிய ஜனங்களுக்கு உதவி செய்ய அவர் வருகிறார்
here is a verse which says he was made like his brothers in all things
எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக அவர் மாறினார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம்
we are his brothers
நாம் தான் அவருடைய
சகோதரர் we are the younger brothers of jesus according to romans 8:29
ரோமர் 8:29 இன்படி நாம் தான் இயேசுவுக்கு இளைய சகோதரர்களாய் இருக்கிறோம்
and he has become our elder brother.
அவர் நம்முடைய மூத்த சகோதரராய் மாறி இருக்கிறார்.
And he was made like us in everything.
எல்லா விதத்திலும் நமக்கொப்பாகவே
மாறினார். Every way.
எல்லா விதத்திலும்.
Of course he didn't have a sinful nature like we have. That is impossible for God to give that to him.
நமக்கு இருப்பது போல பாவ சுபாவமானது அவருக்கு இல்லை. அப்படி கொடுப்பது தேவனுக்கு கூடாத காரியம்.
But in every other way he was exactly like us.
மற்ற எல்லா விதங்களிலும் அவர் நம்மைப் போலவே இருந்தார்.
Apart from our sinful flesh.
நம்முடைய பாவ சரீரத்தை தவிர
He was like us in everything.
எல்லா விதத்திலும் நம்மைப் போலவே இருந்தார்.
Because only then he could be a merciful high priest.
அப்பொழுது மட்டுமே அவர் உதவி செய்யக்கூடிய இரக்கமுள்ள பிரதான ஆசாரியராக இருக்க
முடியும். And he had to be tempted like us. Verse 18.
18 வசனத்திலே பார்க்கிறோம் நம்மைப் போலவே எல்லா விதத்திலும்
சோதிக்கப்பட்டார். Suffer like us.
நம்மைப் போலவே பாடுபட
வேண்டியிருந்தது. So that when we are tempted he can understand what we are going through.
நாம் சோதிக்கப்படும் பொழுது நாம் இவ்விதமான பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம் என்பதை அவர் விளங்கிக் கொள்ள முடியும்.
Run to help us. When we are being tempted.
நாம் சோதிக்கப்படும் பொழுது நமக்கு உதவி செய்ய அவர் ஓடி வரும்படியாக.
When he was in heaven as God, he had no experience of temptation.
பரலோகத்திலே அவர் பிதாவாக இருக்க தேவனாக இருக்கும் பொழுது சோதனையுடைய அனுபவம் அவருக்கு இல்லாமல்
இருந்தது. But now having gone through it, he understands our situation and he is able to come to help.
இப்பொழுது அந்த சோதனைக்குள்ளாக கடந்தாமே கடந்து சென்றபடியாலே நம்முடைய சூழ்நிலையை அவர் புரிந்துகொண்டு நமக்கு உதவி செய்ய வருகிறார்.
What a wonderful savior.
என்ன அருமையான ஒரு இரட்சகர் நமக்கு இருக்கிறார்.
Praise the Lord that we have such a savior.
இப்படிப்பட்ட இரட்சகர் நமக்கு இருக்கிறபடியாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
Amen.
Amen.
Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have now reached Hebrews chapter 3.
வேதாகமம் முழுதும் என்கிற இந்த வேத பாடத்திலே இப்பொழுது நாம் எபிரேயர் 3 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
This book we saw was emphasizing the humanity of Christ.
இந்த புத்தகமானது கிறிஸ்துவின் மனித தன்மையை வலியுறுத்தி சொல்கிறது.
Chapter 1 emphasizes his deity.
1 அதிகாரம் அவருடைய தெய்வ தன்மையை குறித்து விளக்கி சொல்கிறது.
Chapter 2 his humanity.
2 அதிகாரம் அவருடைய மனித தன்மையை குறித்து சொல்கிறது.
Jesus was 100% God and 100% man.
இயேசு 100% தேவனாக இருந்தார், அதே சமயத்தில் 100% மனிதனாக இருந்தார்.
All Christians accept him as God 100%.
அவர் 100% தேவனாக இருந்தார் என்று எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
They don't accept him 100% as man and therefore they don't have faith that they can follow him.
அவர் 100% மனிதனாக இருந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆகவே அவரை பின்பற்றுவதற்குரிய விசுவாசமும் இல்லாமல்
Because he is God, we worship him and pray to him.
அவர் தேவனா இருக்கிறபடினாலே நாம் அவரை ஆராதிக்கிறோம், அவருக்கு ஜெபிக்கிறோம்.
Because he is man, he is our example whom we can follow.
அவர் மனிதனா இருக்கிறபடினாலே நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரியா இருக்கார்.
As a man, God has put everything under his feet.
ஒரு மனிதனாக அவர் இருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் அவருடைய காலுக்கு கீழாக கீழ்ப்படுத்தினார்.
2 verse 8 and 9.
2 அதிகாரம் 8 9 வசனம்.
So that everything can be under our feet because he is our head.
அவர் நம்முடைய தலையா இருக்கிறபடினாலே எல்லா காரியமும் நம்முடைய பாதங்களுக்கு கீழாக இருக்க முடியும்.
In view of all this,
இதன் அடிப்படையில்
கலாட்டத்திலே
3 அதிகாரம்
it says holy brothers partakers of a heavenly calling, that's what he calls us.
நம்ம இப்படி தான் அழைக்கிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே.
Consider Jesus the apostle and high priest of our confession.
நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து
பாருங்க. The word apostle means sent one.
அப்போஸ்தலன் என்கிற பதத்திற்குரிய அர்த்தம் அனுப்பப்பட்டவன்.
God sent him, so he is God's apostle.
தேவன் அவரை அனுப்பினபடினாலே தேவனுடைய அப்போஸ்தலனாய் அவர் இருக்கிறார்.
He is God's representative towards us.
நமக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய பிரதிநிதியாய் இயேசு இருக்கிறார்.
And high priest means our representative to the Father.
பிரதான ஆசாரியர் என்று சொன்னால் பிதாவினிடத்திலே நமக்கு பிரதிநிதியாக இருக்கிறார்.
He is apostle and high priest.
அவர் அப்போஸ்தலனும் பிரதான ஆசாரியனுமாய் இருக்கிறார்.
And as apostle and high priest he was faithful to the father who appointed him just like Moses was.
மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல பிரதான ஆசாரியராய் அப்போஸ்தலாய் இருக்கக்கூடிய அவர் நமக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
See, he is first showing that most Jesus is greater than angels in chapter 2.
2 அதிகாரத்திலே தேவதூதர்களை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று
Now he is showing that he is greater than Moses.
இப்பொழுது மோசே காட்டிலும் இயேசு பெரியவர் என்பதை காண்பிக்கிறார்.
He says the difference between Jesus and Moses is this. Moses is the house and Jesus is the builder.
மோசேக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் மோசே என்பது ஒரு வீடு, இயேசுவோ ஒரு வீடை கட்டுகிறவர் என்று
பார்க்கிறோம். Verse 3.
3 வசனம்.
Every house is built by someone. The builder of all things is God.
எல்லா வீடுகளுமே ஒரு மனிதனாலே கட்டப்படுகிறது. அப்படி கட்டுகிறவர் தேவன் என்று பார்க்கிறோம்.
And if the builder is Christ, he is again emphasizing that Christ is God.
அப்படி கட்டுகிறவர் தேவன் என்று சொன்னால் மீண்டும் மீண்டுமா இங்கே இயேசு தேவன் என்பதை
Now he says Moses was faithful as a servant in the house.
மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மையிலேயே ஊழியக்காரனாக இருக்கிறான்.
But Christ was faithful verse 5 as a son in the house.
ஆனால் இயேசுவோ தமக்கு குமாரனாக வீட்டிலே எங்கும் உண்மையிலேயே இருக்கிறார்.
Those of you who have servants in your home, you know there's a lot of difference between a servant and a son.
உங்கள் வீடுகளிலே வேலைக்காரர்கள் இருந்தால் ஒரு பணியாளனுக்கும் ஒரு குமாரனுக்கும் அல்லது மகனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது என்று அறிந்திருக்கிறீர்கள்.
And that's Jesus the difference between Moses and Christ.
மோசேக்கும் கிறிஸ்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று இங்கே சொல்கிறார்.
And we, verse 6, are not a part of Moses' house. We are a part of the house of Christ.
நாம் மோசேனுடைய வீட்டிலே ஒரு பகுதியாய் இல்லை, கிறிஸ்துனுடைய வீட்டிலே ஒரு பகுதியாய் நாம் இருக்கிறோம்.
Who all are a part of the house of Christ?
கிறிஸ்துனுடைய வீடாய் இருக்கிறவர்கள் யார் யார்?
We provided, there's a condition here, that we hold fast our confidence and the boast of our hope firm until the end.
அந்த நம்பிக்கையாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவுபரிந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம்.
This is one of the great emphases we see again and again in Hebrews.
இந்த காரியம் மீண்டும் மீண்டுமாய் வலியுறுத்தப்பட்டிருப்பதை எபிரேயர்களே வாசிக்கிறோம்.
Don't just take it for granted that you're God's house.
நீங்கள் தேவனுடைய வீடு என்று நீங்கள் மேல்வாரியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
Let's see whether you hold on until the end.
முடிவு பரியதும் நீங்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்கலாம் என்பதை பார்ப்போம்.
Because many people start the race and don't finish it.
அநேகர் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள், முடிப்பதில்லை.
They turn back.
அவர்கள் மீண்டும் பின்னிட்டு திரும்புகிறார்கள்.
They choose Christ and then they reject him.
அவர்கள் கிறிஸ்துவை தேர்ந்து கொள்கிறார்கள், பின்னர் அவரை தள்ளிவிடுகிறார்கள்.
Jesus said no one can pluck you out of my hand.
என்னுடைய கரத்திலிருந்து யாரும் உங்களை பறிக்க முடியாது என்று இயேசு சொல்கிறார்.
But you can jump out of his hand yourself.
ஆனால் நீங்களாக நினைத்தால் என்னுடைய கையிலிருந்து குதித்து விட முடியும்.
Because he doesn't force you.
அவர் யாரையும்
கட்டாயப்படுத்துவதில்லை.
கிறிஸ்துவாக மாறின பிறகும் கூட அவரோடு கூட தான் தங்கியிருக்க வேண்டும் என்பதை அவர்
கட்டாயப்படுத்துவதில்லை.
அவர் விவாகரத்தை வெறுக்கிறபடினாலே உங்களை ஒரு காலம் விவாகரத்தை செய்ய
மாட்டார்.
நீங்களும் அவரை தள்ளிவிடலாம். நீங்கள் ஒரு சில நாட்கள் கழித்து அவரை
விட்டுவிடலாம்.
அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள்.
They follow Christ for a while and then they give up on him.
கொஞ்ச நாட்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள், பின்பு அவரை விட்டு விடுகிறார்கள்.
But we are his house if we hold fast our confidence firm until the end.
நம்பிக்கையை நாம் கடைசி வரை உறுதியாய் பற்றிக்கொண்டிருப்போமேயாகில் நாம் அவருடைய வீடாய் இருப்போம்.
I have the absolute confidence I am part of God's house.
நான் தேவனுடைய வீட்டிலே ஒரு பகுதியாக இருக்கேன் என்பதை எனக்கு பூர்ண நிச்சயம் உண்டு.
Because I know I'm going to hold on till the end.
நான் முடிவு வரையும் அதை பிடித்திருக்க போகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
People ask me, Brother Zach, do you think you lose your salvation?
என்னை பார்த்து சகோதரர் ஜாக் அவர்களே உங்களுடைய ரட்சிப்பை இழந்து விடுவீர்களா என்று கேட்கிறார்கள்.
Actually, that's like asking me, do you think you'll divorce your wife?
உங்களுடைய மனைவி விவாகரத்து செய்து விடுவீர்களா என்று கேட்பது போல என்று சொல்கிறேன்.
That's a joke for me. I'll never divorce my wife.
நான் ஒரு காலம் என்னுடைய மனைவி விவாகரத்து செய்ய மாட்டேன். அது ஒரு ஜோக்காக இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி.
And if that is the case with a human being like a wife,
மனைவியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷ ஒரு ஸ்திரீயை அப்படி நான் செய்யாமல் இருப்பேனே.
How will I divorce Christ? Impossible.
கிறிஸ்துவை எப்படி நான் விவாகரத்து செய்வேன்? அது கூடாத காரியம்.
And Christ will never divorce me.
கிறிஸ்துவே ஒரு காலம் என்னை விவாகரத்து செய்ய மாட்டார்.
So we are united forever.
ஆகவே என்றென்றைக்கும் நாங்கள் அவரோடு கூட
சேர்க்கப்பட்டிருக்கிறோம். I am eternally secure in him.
நாம் அவரிலே நித்திய நித்தியமாக பாதுகாப்புணர்வோடு கூட இருக்கிறேன்.
But not every Christian has chosen that type of relationship with Christ.
ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட ஒரு உறவை கிறிஸ்துவோடு கூட வைத்துக் கொண்டதில்லை.
There are Christians who divorce their wives today.
இன்றைக்கு தங்களுடைய மனைவியை விவாகரத்து செய்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
And there are Christians who divorce Jesus Christ too.
கிறிஸ்துவையும் விவாகரத்து செய்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
So if we hold fast our confidence till the end, then we are his house, not otherwise.
நம்முடைய நம்பிக்கையை முடிவுரைந்த உறுதியாய் பற்றிக்கொண்டிருப்போமாகில் அவருடைய வீடாய் இருப்போம்.
So there are many warnings in the book of Hebrews.
எபிரேயர்களே பலவிதமான எச்சரிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
The Holy Spirit is saying to us.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்கிறார்.
To whom is this written, first of all?
முதலாவதாக இது பிரதானமாக யாருக்கு எழுதப்பட்டது?
Just like when you get a letter.
உங்களுக்கு ஒரு கடிதம் வரும்பொழுது.
If you see the first line, dear so and so.
அருமையான இன்னார் என்று பார்த்தவுடனே
இட்ஸ் நாட் யுவர் நேம்
அங்கே உங்களுடைய பெயர் இல்லாவிட்டால்
ஓ யூ புட் இட் டவுன் சீ தட்ஸ் நாட் எ லெட்டர் ஃபார் மீ
இது எனக்கென்று வந்த கடிதம் இல்லை என்று சொல்லி கீழே வைத்து விடுவீர்கள்
பட் இஃப் இட் இஸ் யுவர் நேம் தேர்
அங்கே உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதுனால
ஃபார் யூ
அது உங்களுக்கு
சோ ஆல் தி லெட்டர்ஸ்
ஆகவே எல்லா கடிதங்களும்
யூ நீட் டு ஆஸ்க் ஃபார் ஹூம் இட் இஸ் ரிட்டன்
யாருக்கு இது எழுதப்பட்டது என்று கேட்க வேண்டும்
ஓகே லெட்ஸ் சீ ஃபார் ஹூம் ஹீப்ரூஸ் இஸ் ரிட்டன்
எபிரேயர் யாருக்கு எழுதப்பட்டது என்று நாம் பார்ப்போம்
சாப்டர் 3 வெர்ஸ் 1
மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம்
வசனம் ஹோலி பிரதரன் பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் எ ஹெவன்லி காலிங் who have Jesus as the apostle and high priest of their confession.
பரம அழைப்புக்கு பங்களூர்லாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்.
So who is that?
யார்?
If you are a believer,
நீங்கள் ஒரு விசுவாசியாய் இருந்தால்,
born again,
மறுபடியும்
பிறந்தவராய் இருந்தால், you are called a holy set apart brother,
நீங்கள் பரிசுத்த சகோதரராய் நீங்கள் பிரிக்கப்பட்டிருந்தால்,
you are not like the Israelites who had an earthly calling.
பூமிக்குரிய அழைப்பை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்கள்
இல்லாவிட்டால்
உங்களுக்கு பரமழைப்பு இருக்கிறது.
Jesus is your apostle and high priest.
இயேசுதான் உங்களுடைய பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலனுமாய் இருக்கிறார்.
Holy brothers, listen to me.
பரிசுத்த சகோதரரே எனக்கு கவனித்து கேளுங்கள்.
Verse 7.
ஏழாம் வசனம்.
Today if you hear his voice don't harden your heart.
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டாம்.
The Holy Spirit is saying.
இதை தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார்.
Can holy brothers, partakers of heavenly calling, harden their hearts?
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர் தங்களுடைய இதயங்களை கடினப்படுத்த முடியுமா?
Sure.
கண்டிப்பாக.
And then they will not enter into my rest, it says in verse 11.
அப்பொழுது அவர்கள் என் இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று 11 ஆம் வசனத்தில்
வாசிக்கிறோம்.
மீண்டும் அவர் சொல்கிறார்,
Dear brothers,
அருமையான சகோதரரே,
Dear born again children of God,
மறுபடியும் பிறந்த தெய்வ பிள்ளைகளே,
verse 12,
12 ஆம் வசனம்,
Make sure that in you there is no evil unbelieving heart in falling away from the living God.
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் மூலிலே ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
In view of such a clear verse, it's amazing how so many believers and theologians say that believers can't fall away from the living God.
இப்படிப்பட்ட தெளிவான வசனம் சொல்லப்பட்டு இதை படித்த பிறகும் கூட அநேக இறையல் வல்லுநர்களும் விசுவாசிகளும் தேவனை விட்டு விலகுவது கூடாத காரியம் என்று
சொல்லி, Holy brethren, partakers of the heavenly calling, fall away from the living God.
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக முடியுமா?
You got to tear out the book of Hebrews from your Bible if you want to believe that.
நீங்கள் அதை நம்ப வேண்டும் என்று சொன்னால் எபிரேய புத்தகத்தை உங்கள் வேதாகமத்திலிருந்து கிழித்து எறிய வேண்டும்.
Take God's word exactly as it's written and get rid of your false theology.
தேவனுடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பொய்யான இறையியல்
Otherwise, the devil will deceive you.
இல்லாவிட்டால் பிசாசு உங்களை வஞ்சித்து விட முடியும்.
90% of theologians can be wrong in this area.
இந்த பகுதியிலே 90% இறையியல் வல்லுநர்கள் தவறாக இருக்கிறார்கள்.
God has hidden these truths from the clever and the intelligent, and like Jesus said, revealed them to babes.
ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் தேவனைகளை மறைத்து வைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
Babes just read it exactly as it's written.
குழந்தைகள் பாலகர்கள் எழுதப்பட்டது போலவே எழுதி விசுவாசிக்கிறார்கள்.
What is that?
அது என்ன?
Brothers,
சகோதரரே,
can have an evil unbelieving heart one day and fall away from the living God.
ஒரு நாளிலே அவர்களுக்கு அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உண்டாகி அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி செல்ல முடியும்.
So in order not to fall away from the living God,
அப்படி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாமல் இருக்க முடியாது.
What should they do?
அவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
They must encourage and challenge and stimulate one another every day.
ஒவ்வொரு நாளும் ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும்,
கற்று வேண்டும். You will be hardened by the deceitfulness of sin.
இல்லாவிட்டால் பாவத்தின் வஞ்சனையாலே நீங்கள் கடினப்பட்டு போக முடியும்.
Okay, according to that verse,
இந்த வசனத்தின் அடிப்படையில் 13 ஆம் வசனம்,
how long does it take to get hardened?
கடினப்படுவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்?
1 year?
ஒரு வருஷம் ஆகும்?
No.
இல்லை.
Today, one day, 24 hours.
இன்று என்ன படமளோம் என்று பார்க்கும்போது 24 மணி நேரங்களில் உங்கள் இருதயம் கடினப்பட்டு
போக முடியும். Very soft heart today.
இன்றைக்கு உங்களுக்கு நல்ல மிருதுவான ஒரு
இருதயம், தேவனுடைய
சத்தத்துக்கு உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்க முடியும்.
Tomorrow you may be hard as a rock.
நாளை தினத்திலே நீங்கள் பாறையை போல கடினமான ஒரு இருதயம் கொண்டிருக்க முடியும்.
The danger.
அதுதான் இங்கே உள்ள ஆபத்து.
Therefore, every day we need encouragement or exhortation.
ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு புத்தி சொல்லுதலும் தேறுதலும் வேண்டும்.
But you say, what if there's nobody to encourage me?
என்னை உற்சாகப்படுத்துவதற்கு யாருமே இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்கிறீர்களா?
Have you got a husband or wife?
மனைவி உங்களுக்கு இருக்கிறார்களா? புருஷன் இருக்கிறாரா?
Or if they don't exhort you or encourage you,
அவர்களே அவர்கள் உங்களுக்கு புத்தி சொல்லவில்லை என்றால்,
why not let Peter, James and John encourage you from the Bible?
வேதத்தில் இருக்கக்கூடிய பேதுரு, யோவான், யாக்கோபு ஏன் உங்களை தேற்றக்கூடாது?
They are there with you all the time.
அவர்கள் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார்கள்.
And what better people to encourage you than the apostles themselves?
அப்போஸ்தலர்களே உங்களை உற்சாகப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அதை விட அதிகமாக யாரை உற்சாகப்படுத்த முடியும்?
Paul is ready to encourage you.
பவுல் உங்களுக்கு புத்தி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார்.
So every day we must get encouragement and challenge if we want to avoid being hardened.
ஆகவே நாம் கடினப்படாமல் இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் சவாலிடப்பட முடியாக வேத வசனத்துக்கு கேட்க வேண்டும்.
Easy to be discouraged.
அதிரியப்படுவது என்பது எளிது.
That's why we need the encouragement of the scriptures.
ஆகவே தான் வேத வசனத்தினுடைய புத்திமதி நமக்கு தேவை.
How do we become partakers of Christ?
கிறிஸ்துவுக்கு எப்படி நாம் பங்காளிகளாக மாற முடியும்?
Verse 14.
14 ஆம் வசனம்.
Again, big condition. If,
அங்கேயும் ஒரு பெரிய நிபந்தனை.
If we hold fast the beginning of our assurance firm until the end.
நம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில்.
Because always this word comes. Today if you hear his voice, don't harden your heart.
இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் கடினப்படுத்த வேண்டாம் உள்ளத்தை.
Repeated 3 times here.
இங்கே 3 முறை இது சொல்லப்பட்டிருக்கிறது.
Chapter 3 verse 7.
3 அதிகாரம் 7 வசனம்.
3 verse 15.
3 அதிகாரம் 15 வசனம்.
Chapter 4 verse 7.
4 அதிகாரம் 7 வசனம்.
It takes the example of the Israelites in the wilderness.
வனாந்தரத்திலே உள்ள இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரியாக எடுக்கிறார்.
He said they all came out of Egypt.
அவர்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள்.
But with lot of them God was angry and they died in the wilderness.
ஆனால் அதிலே अनेகர் கோபப்பட்டு வனாந்தரத்தில் அழிந்து போய்விட்டார்.
They did not enter into the rest.
அவர்கள் இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியவில்லை.
And he is saying, implying the redemption from Egypt is a picture of your redemption in Christ.
எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையானது நீங்கள் கிறிஸ்துவிலே பெற்ற மீட்பை ஒப்பாக கூறுகிறார்.
By the blood of the lamb they were redeemed.
அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்டார்கள்.
So are you by the blood of the lamb of God.
நீங்கள் தேவனுடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்டீர்கள்.
They were baptized in the Red Sea, you are baptized in water.
அவர்கள் சிவந்த சமுத்திரத்தில் வெள்ளத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், நீங்கள் தண்ணீரால் ஞானஸ்நானம்
பண்ணப்பட்டீர்கள். 1 Corinthians 10 says they were baptized in the cloud.
அவர் மேகத்துக்கு கீழாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில்
வாசிக்கிறோம். You are baptized in the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள்.
But yet God was angry with them.
ஆனாலும் தேவன் அவர்கள் மீது கோபமாக இருந்தார்.
You say but God answers my prayers.
ஆனால் தேவன் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம்.
He answered their prayers for 40 years by giving them food every day.
ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை கொடுத்து 40 ஆண்டுகளாக இஸ்ரவேல் மக்களுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார்.
You say God has done miracles for me.
எனக்கு தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறார்.
He did miracles for them every day for 40 years.
40 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்தார்.
That didn't prove that he was happy with them.
அது அவர்கள் மீது தேவன் சந்தோஷமா இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதில்லை.
God does miracles for many people for whom he is not happy.
அநேக ஜனங்கள் மீது தேவன் சந்தோஷமாக இல்லை, ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை
செய்கிறார். He gives miraculous healing to people with whom he is not happy.
தாம் சந்தோஷமா இல்லாத மக்களிடத்திலே அற்புதமான குணமாக்குதலை கொடுக்கிறார்.
You got to hold fast.
நீங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும்.
When the Holy Spirit speaks to you today, don't harden your heart.
இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறாரா? தயவு செய்து உங்கள் உள்ளத்தை கடினப்படுத்த வேண்டாம்.
Every day we must respond to the Holy Spirit.
ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
That is how we enter the land of rest.
இப்படித்தான் நாம் இளைப்பாறுதலுடைய ஸ்தலத்திலே பிரவேசிக்கிறோம்.
So they did not enter Canaan.
அவர்கள் கானானுக்குள்ளாய் பிரவேசிக்கவில்லை.
Even though they were redeemed by the blood of the lamb.
ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டிருந்தாலும்
கூட. And he says we also have got a promise chapter 4 verse 1 of entering into a rest and we may not enter it.
அதே போல 4 அதிகாரம் 1 வசனத்திலே அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க முடியாய்.
We also have good news preached to us just like they had.
அவளுக்கு சொல்லப்பட்டது போல நமக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது.
But the word did not profit them.
ஆனாலும் அந்த வார்த்தையானது அவளுக்கு பிரயோஜனப்படவில்லை.
What is the word that did not profit them?
அவளுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த வார்த்தை என்ன?
Not I will take you out of Egypt.
உங்களை எகிப்திற்கு வெளியே கொண்டு வருவேன் என்றதான வார்த்தை
இல்ல. That is fulfilled.
அது நிறைவேறிவிட்டது.
The second part of it I will take you into Canaan.
உங்களை கானானுக்குள்ளாக கொண்டு செல்வேன் என்கிறதான இரண்டாவது வார்த்தை.
That was not fulfilled.
அதுளுடைய வார்த்தை நிறைவேறவில்லை.
And that is called in chapter 2 4 verse 2 the good news.
இதை தான் சுவிசேஷம் என்று இங்கே 4 அதிகாரம் 2 வசனம்.
What is the gospel?
அது சுவிசேஷம் என்றால் என்ன?
It's not just coming out of Egypt.
எகிப்திலிருந்து வெளியே வருவது மட்டும் இல்ல.
According to verse 2 here it is entering Canaan. That is the gospel.
இந்த இரண்டாம் வசனத்தின்படி அடிப்படையில் பார்க்கிறோம், கானானுக்குள்ளே பிரவேசிப்பது, இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பது.
Coming out of Egypt is only the foundation for entering into Canaan.
எகிப்திலிருந்து வெளியே வருவது என்பது கானானுக்குள்ளே பிரவேசிப்பதனுடைய அஸ்திபாரம்.
How do you come out of Egypt?
எகிப்திலிருந்து எப்படி வெளியே வருகிறீர்கள்?
By faith you put the blood.
விசுவாசத்தினாலே இந்த ரத்தத்தை பூசுகிறீர்கள்.
By faith.
விசுவாசத்தினாலே.
How do you enter Canaan?
கானானுக்குள்ளே எப்படி பிரவேசிக்கிறீர்கள்?
விசுவாசத்தினாலே. Joshua and Caleb entered by faith.
யோசுவாவும் காலேபும் விசுவாசத்தினாலே கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள்.
Lord, we believe in you.
ஆண்டவரே, உம்மிலே நாங்கள்
நம்புகிறோம். You are more powerful than the giants.
இங்கே உள்ள ராட்சசர்களை காட்டிலும் நீரே
பராக்கிரமசாலி. Why did the others not enter?
ஏன் மற்றவர்களாலே பிரவேசிக்க முடியவில்லை?
It says here they could not enter in chapter 3:19 because of unbelief.
3 அதிகாரம் 19 வசனத்தினாலே அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு
பார்க்கிறோம். They looked at the giants and said no, the giants are more powerful than God.
அதனுடைய பொருள் என்ன? ராட்சசர்களை பார்த்து தேவனை காட்டிலும் இவர்கள் பராக்கிரமசாலி என்று சொல்வது.
When you look at the sin in your life,
உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை நீங்கள் பார்க்கும்போது,
anger,
கோபம்,
lust, bitterness,
கசப்பு,
jealousy,
பொறாமை,
love of money,
பணாசை,
பெருமை,
தன்னலம்,
idolatry,
விக்கிரகாராதனை, புள்ளி சூனியம்,
quarrelsome nature,
சண்டை போடுகிற சுபாவம்,
whatever it is,
என்னவா இருந்தாலும் சரி,
which have ruled your life for so many years,
அநேக ஆண்டுகளாக உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது,
and you say these are more powerful than God,
தேவனை காட்டிலும் இவளெல்லாம் வலிமை வாய்ந்தது
என்று சொல்லுவீர்களா? I can never overcome them.
ஒரு காலம் நான் இதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுவீர்களா?
You are full of unbelief just like those 600,000 Israelites.
அந்த 600,000 இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் அவிசுவாசத்தினாலே நிறைந்து காணப்படுகிறீர்கள்.
And God says to you in verse 3 you will never enter my rest.
3 வசனத்திலே தேவன் சொல்கிறார், நீங்கள் இளைப்பாறுதலை பிரவேசிக்க மாட்டீர்கள்.
Even though God planned that rest for you.
அந்த இளைப்பாறுதல் தேவன் உங்களுக்கு திட்டம் பண்ணியிருந்தாலும் கூட.
And then he compares this here the rest is compared to is the land of Canaan.
இங்கே இளைப்பாறுதல் என்பது கானான் தேசத்திலே கானான் தேசத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது.
But he compares it also with the Sabbath rest of God.
அதே காரியத்தை தேவனுடைய ஓய்வு நாளின் இளைப்பாறுதலுக்கு ஒப்பாக பேசுகிறார்.
This land of rest,
இளைப்பாறுதலின் தேசம்.
This life of rest,
இளைப்பாறுதலின் ஜீவியம்.
This day of rest,
இளைப்பாறுதலின் நாள்.
All referring to the same thing.
எல்லா காரியங்களும் ஒரே காரியத்தை குறிக்கிறது.
Jesus said,
இயேசு சொன்னார்,
Come to me all you who labor and are heavy laden, I will give you rest.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்.
Take my yoke upon you.
என்னுடைய நுகத்தை உங்கள் மீது எடுத்துக்கொள்ளுங்கள்.
Learn from me.
என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
For I am gentle and humble in heart.
நான் இருதயத்திலே சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவனாக இருக்கிறேன்.
And you will find rest for your soul.
உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
My yoke is easy.
என்னுடைய நுகம் மெதுவாக இருக்கிறது.
My burden is light.
என்னுடைய சுமை இலகுவாக இருக்கிறது.
Matthew 11:28.
மத்தேயு 11:28-30 வரை.
So it's all referring to the same rest.
ஆகவே இவெல்லாம் ஒரே இளைப்பாறுதலை குறித்து தான்
சொல்லப்பட்டிருக்கிறது. Life of complete freedom from guilt.
குற்ற மனசாட்சியிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை.
A life of perfect peace with God and with man.
தேவனோடும் மனிதனோடும் பூர்ண சமாதானம் பெற்ற ஒரு வாழ்க்கை.
A life of inward rest from all anxiety and fear.
எல்லா விதமான பதஷ்டத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் உள்ளாக இருக்கக்கூடிய இளைப்பாறுதலான வாழ்க்கை.
A life of overcoming sin so that there is no agitation inside our heart.
நம்முடைய உள்ளங்களிலே குமுறல்கள் இல்லாத பாவத்தை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை.
Who can take us into this land?
இந்த தேசத்துக்குள்ளாக நம்மை யார் எடுத்து செல்ல முடியும்?
It says that old Joshua could not take them in.
அந்த பழைய யோசுவா அவர்களை உள்ளே எடுத்து செல்ல முடியவில்லை.
Not to this spiritual rest.
இந்த ஆவிக்குரிய இளைப்பாறுதலுக்குள்ளாக அல்ல.
Verse 8, if Joshua had given them this rest, then there wouldn't be no need to speak of another day after that.
யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டார்.
Joshua took them only into a physical land of Canaan, which is a picture of the real rest God has to give us.
தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான உண்மையான இளைப்பாறுதலுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியதான சரீரப்பிரகாரமான இளைப்பாறுதல் தான் காணும் தேசம்.
There's another Joshua who takes us into this life of rest.
இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கைக்குள்ளாய் நம்மை எடுத்து செல்கிற இன்னொரு யோசுவா உண்டு.
Joshua is the same word as Jesus, Savior.
இயேசு என்கிற பதமும் யோசுவா என்கிற பதமும் ஒரே அர்த்தமுள்ள மீட்பர்ங்கிற காரியத்தை குறிக்கிறது.
He is the one who takes us into this life of rest.
இந்த இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கைக்குள்ளாக அவர்தான் நம்மை கொண்டு செல்கிறார்.
This is the result of God's work, not ours.
இது தேவனுடைய கிரியையினுடைய பலனாய் இருக்கிறது.
That's why he compares it in chapter 4 verse 4 to what God's Sabbath rest.
ஆகவே தான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே கர்த்தருடைய தேவனுடைய ஓய்வு நாள் என்று சொல்கிறார்.
See, God remade all the earth in 6 days.
ஆறு நாட்களிலே தேவன் இந்த உலகத்தை மீண்டுமாய் அவர் ஒழுங்குபடுத்தினார்.
And then on the sixth day, the end of the sixth day, he made man.
அந்த ஆறாம் நாளின் கடைசி பகுதியிலே மனிதனை உண்டாக்கினார்.
And immediately the day was over.
உடனே அந்த நாள் முடிந்து விட்டது.
That means man lived maybe just a few seconds, man and woman, at that sixth day.
அந்த ஆறாம் நாளிலே கடைசி பகுதியிலே ஒரு சில வினாடிகள் தான் மனிதனும் மனுஷியும் வாழ்ந்தார்கள். ஒரு சில வினாடிகள்.
He put Adam to sleep, made woman, just all in a few minutes, and that was the end of the sixth day.
ஆதாமுக்கு ஐந்து நித்திரை வர பண்ணி ஏவாளை உண்டாக்கினார். பிறகு ரெண்டு பேரும் விழித்துக் கொண்டார்கள். அதுதான் ஒரு சில வினாடிகள்.
And then the next day was the seventh day.
அடுத்த நாள் ஏழாவது நாள்.
Seventh day for God.
தேவனுக்கு ஏழாவது நாள்.
But first day for man.
மனிதனுக்கோ முதல் நாள்.
So his first day was a day of rest.
ஆகவே ஆதாம் ஏவாளுக்கு முதல் நாள் இளைப்பாறுதலின் நாள்.
We can say Adam and Eve entered into the rest because God did everything for them for 6 days.
முதல் ஆறு நாட்களிலே தேவன் மனிதனுக்கென்று எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினாலே மனிதன் இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசித்தான்.
So it says here,
ஆகவே இங்கே பார்க்கிறோம்,
that it is when we stop working that we can enter into this rest.
அவர் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வாசிக்கிறோம்.
Verse 10, the one who has entered his rest has rested from his own works, just like God did from his.
பத்தாம் வசனத்திலே இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான்.
Just like I stop working to get forgiveness of sins.
பாவ மன்னிப்பை பெறும்படியாக நான் கிரியை செய்வதை நிறுத்திவிட்டது போல.
I cannot, even 1,000 years or million years, I cannot work and get forgiveness of sins.
ஆயிரம் ஆண்டுகள் லட்சம் ஆண்டுகள் நான் கிரியை செய்தாலும் கூட பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவே முடியாது.
Overcoming sin also is also not by yoga or self control or any such thing.
பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கையும் கூட யோகாவோ சுய கட்டுப்பாடோ இதன் மூலமாக பெறுவதில்லை.
I have to say I cannot do it.
என்னால் முடியாது என்று நான் சொல்ல வேண்டும்.
God, you do it.
ஆண்டவரே நீர் செய்யும்.
You do it and I enter into rest just like Adam entered into the seventh day.
ஆதாம் எப்படி ஏழாம் நாளிலே இளைப்பாறுதலை பிரவேசித்தானோ அந்த பிரவேசித்த அது போல ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டால் நான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே
பிரவேசிப்பேன். Let us be diligent.
ஆகவே நாம் இதிலே உண்மையாயிருப்போம்.
Enter this rest.
இந்த இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க கடவும்.
Faith means dependence on God.
விசுவாசம் என்பது தேவனையே சார்ந்து உள்ள வாழ்க்கை.
Then in verse 12,
12 வசனத்திலே,
he speaks about the word of God.
தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுகிறார்.
The word of God, he says, is sharper than a two-edged sword.
தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதா இருக்கிறது.
Coming to the division of soul and spirit.
ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கிறதா இருக்கிறது.
See, soul and spirit are two different parts of man.
ஆத்மாவும் ஆவியும் மனிதனுடைய இரண்டு வித்தியாசமான பகுதிகள்.
There's a lot of difference between the two.
இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு.
God dwells in our spirit.
தேவன் நம்முடைய ஆவியிலே வாசம் பண்ணுகிறார்.
Our soul is our mind and our emotions.
நம்முடைய ஆத்மா என்பது நம்முடைய மனது நம்முடைய உணர்ச்சிகள்.
Deeper than our soul is our spirit.
ஆத்மாவை காட்டிலும் ஆழமாகத்தான் நம்முடைய ஆவி காணப்படுகிறது. அங்கே தேவன் வாசமாக இருக்கிறார்.
In order to revive us.
நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக.
In our spirit.
நம்முடைய ஆவியிலே.
He doesn't dwell in our mind.
நம்முடைய மனதிலே அவர் சஞ்சரிப்பதில்லை.
He doesn't dwell in our thinking or our emotions.
நம்முடைய எண்ணங்களிலோ உணர்வுகளிலோ அவர் வாசம் பண்ணுவதில்லை.
In many meetings when people are very emotional in a time of praise, they think God is there.
அநேக கூட்டங்களிலே ஜனங்கள் உணர்ச்சி வசப்படும் பொழுது தேவன் அங்கே இருக்கிறார் என்று உணர்கிறார்கள்.
Many people when they say they got baptism in the spirit, they get very emotional.
அநேகர் பரிசுத்தான் அபிஷேகத்தை பெறுகிற நேரங்களிலே உணர்ச்சி வசப்படுகிறார்கள்.
That is not baptism in the spirit.
அது பரிசுத்தான் அபிஷேகம் அல்ல.
That is the baptism of the soul.
அது ஆத்மாவிலே வரக்கூடிய அபிஷேகம்.
There is a difference between soul and spirit.
ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் வித்தியாசம் உண்டு.
We need to understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்வது நல்லது.
Otherwise we will not be able to enter into this rest.
இல்லாவிட்டால் நாம் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க
முடியாது. The word of God comes between and shows us where soul and spirit are.
எங்கே ஆத்மா இருக்கிறது, எங்கே ஆவி இருக்கிறது என்பதை வேத வசனம் வந்து காண்பிக்கிறது.
It shows us, it says the thoughts and intentions of the heart, verse 12.
12 வசனத்திலே பார்க்கிறோம், இருதயத்தையும் நினைவுகளையும் யோசனையும் வகை இருக்கிறது.
And it reveals everything.
எல்லாவற்றையும்
வெளிப்படுத்துகிறது. Everything is open to the eyes of him with whom we have to do.
நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டிய அவருக்கு முன்பு, அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
So the word of God,
ஆகவே தேவனுடைய வார்த்தை,
is meant to show us what is soulish and what is spiritual.
ஆத்மாவை சார்ந்த காரியம் என்ன, ஆவிக்குரிய காரியம் என்ன என்பதை நமக்கு காண்பிக்க வேண்டும்.
One of the greatest needs in the church of Jesus Christ today is to know what is soulish, what is spiritual.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சபையினுடைய ஒரு பெரிய தேவை என்னவென்றால், ஆத்மத்தின்படி இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன, ஆவியின்படி உள்ள காரியம் என்ன என்பதை வித்தியாசப்படுத்தி தெரிய வேண்டும்.
Jesus told the woman of Samaria,
சமாரிய ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார்,
the time has now come when people can worship God in the spirit.
பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொன்னார்.
It means all this time people could only worship God in the soul.
இவ்வளவு நாட்களாக ஜனங்கள் தேவனை ஆத்மாவிலே மட்டுமே ஆராதிக்க முடிந்தது.
Man is body, soul and spirit.
மனிதன் ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட இருக்கிறவன்.
Just like the Old Testament tabernacle,
பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தை போல,
outer court,
வெளிப்பிரகாரம்,
holy place,
பரிசுத்த ஸ்தலம்,
most holy place,
மகா பரிசுத்த ஸ்தலம்,
that is like body, soul and spirit.
இது ஆவி ஆத்மா சரீரத்தை போல.
And in the Old Testament they you couldn't enter the most holy place because of the curtain.
பழைய ஏற்பாட்டிலே அந்த திரைச்சிலை மூடி இருந்தபடினாலே யாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அங்கே தேவன் இருந்தார்.
Nobody could go there.
ஆனால் யாரும் அங்கே போக முடியும்.
The Old Testament God could not come and dwell in anybody's spirit.
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே யாருடைய ஆவியிலேயும் தேவன் வந்து வாசம் பண்ண முடியவில்லை.
Jesus died, that curtain was rent.
இயேசு மரித்த பொழுது அந்த திரைச்சிலையானது கிழிக்கப்பட்டது.
Opening the way.
அங்கே ஒரு வழி திறக்கப்பட்டது.
God to come and dwell in man's deepest part of his being.
மனிதனுடைய ஆழமான பகுதிகளிலே தேவன் வந்து வாசம் பண்ண முடியாக அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டது.
That's what happened on the day of Pentecost.
இதுதான் பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்தது.
Now we must learn to live in the spirit.
இப்பொழுது நாம் ஆவியிலே வாழ கற்றுக்கொள்ள,
not just in emotions,
உணர்ச்சிகளிலே வாழக்கூடாது,
in our conscience,
நம்முடைய மனசாட்சியிலே,
in obedience to God,
தேவனுக்கு கீழ்ப்படிதலே, சிறு சிறு காரியங்களில்,
that is how we live in the spirit.
இப்படித்தான் நாம் ஆவியிலே வாழ முடியும்.
We should not allow the devil to fool us with just emotions.
உணர்ச்சிகளின் மூலமாக பிசாசு நம்மை ஏமாற்ற இடம் கொடுக்க கூடாது.
That is why a lot of people don't enter into rest.
ஆகவே தான் அநேக ஜனங்கள் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை.
They have never understood the difference between soul and spirit.
ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு காலம் விளங்கிக் கொண்டதே இல்லை.
So this is a wonderful book.
ஆகவே இது அருமையான ஒரு புத்தகம்.
God wants to lead us into the deep things of the spirit.
ஆவியிலே உள்ள ஆழமான காரியங்களுக்குள்ளாக தேவன் நம்மை வழிநடத்த விரும்புகிறார்.
We'll continue our study as we look into this book more.
இன்னும் அதிகமாய் வரக்கூடிய நாட்களிலே இந்த வேத பாடத்தை குறித்து நாம் பார்ப்போம். இந்த எபிரேயர்லே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.